عليه. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا. اما بعد، اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: انك لن تنفق نفقه تبتغي بها وجه الله الا اجرت عليها. وكما قال النبي صلى الله عليه وسلم. ஆரம்பமாக இஸ்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்தரையாகவும் அன்பாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியாங்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாக்கட்டும். ஆமி. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மத்தியில் வந்து கொண்டிருக்கும் இளைஞர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வால் எடுத்து நடக்குமாறு அறியப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், ஆனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறும் தக்வாவை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அங்கே கனவான சகோதரர்களே, ஜமாவில் ஒரு முத்திரம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பண்புகளை பற்றி உங்களுடன் நான் அறிவிக்கலாம் என விரும்புகிறேன். கனவான்கிற சகோதரர்களை, நமக்கு முன்னால் வாழ்ந்த தலப்பு சாரிகைகள், சகாபாக்கள் தொடக்கம், இந்த உம்மத்தில் வாழ்ந்த பலர்கள், இந்த உம்மத்தில் பல ஆயிரக்கணக்கான சேவைகளை செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் பல ஆயிரக்கணக்கான விடயங்களை சாதித்திருக்கிறார்கள். ஏனென்று உள்ள கனவான்களை சகோதரர்களே, இந்த சாதனைகளை நாம் எடுத்து பார்த்தால், இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக நாம் 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். உலகத்தில் டோட்டல் பாப்புலேஷன்ல 1/6 முஸ்லிம்கள் வாழக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை விகிதாசாரம் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு அளவுக்கு, இந்த அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் செல்வாக்கையும் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தும், இந்த உம்மத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நாம் ஆற்றக்கூடிய சேவைகளை எடுத்து பார்த்தால், இவைகள் நமது தலைமை சாதனைகள், இந்த உம்மத்துக்கு செய்த சேவைகளையும், இந்த உலகத்துக்கு அவர்கள் ஆற்றிய பணிகளையும் நாம் எடுத்து பார்த்தால், இதில் ஆகக்கூடிய 10% நாம் சாதித்திருப்போமா என்று கேட்டாலும், அதுவும் ஒரு டவுட்டாக தந்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த உம்மத்து அந்த அளவுக்கு வீக்காக போயிருக்கிறது. என்ன உள்ள கனவான்களை சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உலகத்தின் அனைத்தையும் சாதித்தார்கள். நம்மிடத்தில் அண்ணன் இந்த உலகத்தை அவர்கள் கையடைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் 3-க்கும் 2-க்கும் மேற்பட்ட பூமிகள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனாலும் பின்னால் வந்தவர்களுக்கு அவர்களிடமிருந்து சிறந்த சில பண்புகளும், அவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு இந்த பண்புகளை கொண்டவர்களாக இருந்தார்களோ, அந்த பண்புகளை விட்டும் நாம் தூரமானதால், அந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாறாதனால், இந்த உலகத்தை நாம் இஸ்லாமியர்களிடமிருந்து கையடைத்துவிட்டு, இந்த உலகம் இந்த இஸ்லாத்தின் மூலம் மாத்திரம்தான் இந்த உலகம் மனிதனையினால் பிற நிரப்ப முடியும். இந்த மக்கள் இந்த இஸ்லாத்தினால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே மாத்திரத்திலையும் சந்தோஷமாக வாழ முடியுமோ, அந்த இஸ்லாத்தை நாம் அந்த இடத்திலிருந்து கலக்கி இந்த உலகத்தை நாம் வேறு சிலர்களுக்கு கையப்படுத்தினால், இன்றைக்கு வாழ்க்கை என்பதை மனிதன் வேறென்பதாக நினைத்திருக்கிறான். மனிதன் வாழ வேண்டும் என்பதாக முயற்சி செய்கிறான், ஆனால் மனிதனால் வாழ முடியாமல் இருக்கிறது. காரணம், வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இஸ்லாம் சொன்ன நியதிகள் இந்த உலகத்தில் வாழாத காரணத்தினால், மனிதனால் வாழக்கூட இந்த பூமியால் முடியாத அளவுக்கு இந்த பூமி இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு கனவான் கிடைக்கும் முதல்களே, நமக்கு முன்னால் வந்த பல காரணங்கள், நம்பி அதாவது நம்பதில் எங்களை விட குறைவானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வாய்ஸ் பார்த்தாலும், அவர்களுக்கு இருந்த எல்லா விதமான ஏற்பாடுகளும் ஃபெசிலிட்டிஸும் இதுவும் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. இந்த அனைத்துக்கு மத்தியிலும் உலகத்தில் அவர்கள் சாதித்தார்கள், சாதனை படைத்தார்கள். இதை கூடி இதற்கான காரணங்கள் என்ன, இந்த சாதனைகளுக்கு பின்னால் இந்த சீக்ரெட் என்ன என்பதை பற்றி உலமாக்கள் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். குணமாக்குறதனை பற்றி குறிப்பிடும் பொழுது ரெண்டு முக்கியமான பண்புகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ரெண்டு பண்பும் வாழக்கூடிய சமூகம் உலகத்தில் சாதனைக்கு சொந்தக்காரரான சமூகம். இந்த ரெண்டு பண்பும் வாழக்கூடிய சமூகத்தினர்கள் உலகத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல, அவர் உலகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை நமக்கு முன்னால் வந்த வரலாறு நமக்கு காத்திருக்கிறது. இதுதான் உண்மை என்பதையும் அவர்கள் உலகத்தில் ப்ரூவ் பண்ணிவிட்டு தான் மரணித்து வருகிறார்கள். இதில் மிக முக்கியமான மிகவும் அவசியமான முதலாவது பண்பு இது இன்றைக்கு நம்ம ஈடுபட்டு போய்விட்டன. இந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உலகத்தில் ஒரு முப்பிதம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு எல்லாம் திருவள்ள கனவான்களை சகோதரர்களே. இன்று நாம் இந்த இஹ்லாஸ் என்ற பண்பை பற்றி பேசும் பொழுது மிக முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டியது, இஹ்லாஸ் என்றால் என்ன என்பதை பற்றி கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு இந்த பண்புக்கும் இந்த குவாலிட்டிக்கும் இந்த சிபத்துக்கும் இந்த இடத்தில் இடம் இல்லாமல் போய்விட்டது. உலகத்தில் எந்த அமலும், அது ஒரு மனிதனுடைய சிறிதாக இருக்க முடியும், பெரிதாக இருக்க முடியும், எந்த அமலை ஏற்றுக் கொள்வதற்கும், எந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கும், எந்த அமல் ஒரு மனிதனை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும், எந்த அமல் பூமியிலிருந்து வானத்தின் பக்கம் சேர்த்து அதாவது உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் எதனை கண்டிஷனாக, அல்லாஹ் இது இல்லாவிட்டால் இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்பதாக அல்லாஹ் இந்த அமலுக்கும் ரூஹாக வைத்திருக்கக்கூடிய இஹ்லாஸ் கூட இந்த சமூகத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது. அந்த நோய் இந்த சமூகத்தில் பரவி அது என்ன என்று கூட கேட்டாலும் கூட நம்மால் அறிந்து கொள்ளாத அளவுக்கு இந்த இஹ்லாஸ் இந்த சமூகத்திலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன கனவாக கிடைச்சவர்களே, ஒரு மனிதனுக்கு ரூஹ் இல்லாமல் ஒரு மனிதனுடைய பொடியால் எதுவும் செய்ய முடியாதோ, இதே போன்று இஹ்லாஸ் இல்லாத அமல் ரூஹ் இல்லாத அமல் என்பதாக உலமாக்கள் நமக்கு விளங்கப்பட்டிருக்கிறார். என்ன பிறகு கனவாக கிடைச்சவர்களே, இஹ்லாஸ் என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் என்பது வர வேண்டும் என்பதாக நாங்கள் பேசுகிறோம். இஹ்லாஸ் என்றால் என்ன என்பதை நாம் கட்டாயமாக விளங்க வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கர்மாங்கிரே சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு இந்த இஹ்லாஸ் என்ற அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு படித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் இந்த அமலை இவ்வாறு விளங்கியிருக்கிறார் என்பதை பற்றி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. வரலாற்று இன்று வரும் வரைக்கும் இப்படியாப்பட்ட இஹ்லாசுடைய இந்த பண்பாடுகளால் சஹாபாக்களில் வெளிப்பட்ட சில அமல்கள் இருக்கிறது. கயாமத்தினால் வரும் வரைக்கும் இந்த உம்மத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது பாடம் புகட்டுகிறது. ஒரு முஸ்லிம் ஒரு முஹ்லிஸாக ஒரு அமல் இஹ்லாசுடன் கலக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த அமல் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். வாழ்க்கையில் பிராக்டிகலி அதை நமக்கு அவர்கள் தீரும் காத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது சஹாபாக்களின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் மிகவும் ஒரு ஆச்சரியமான உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு ஒரு மனிதனுக்கு பின்பற்ற முடியும் என்பதற்கு ரோல் மாடலாக வாழ்ந்தது வஃபாத்தான ஒரு சஹாபி. இந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது வெறுமனே வயது 22 மாத்திரம் தான். அவர்கள் இந்த சஹாபி இந்த 22 வார கால பகுதிக்குள் 22 வயதில் அவர் பாலிகாகிறது, உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. அதிபர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அனுமதி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் இந்த உஹதில் கலந்து கொள்ள முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபின் உமர் ரலியல்லாஹு பார்த்து விட்டு சொன்னார்கள், இபின் உமர், இன்னும் உங்களுக்கு வயசு பத்தல்ல, உங்களுக்கு இன்னும் சரியான வயசு வரல யுத்தத்தை கலந்து கொள்வதற்கு என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபின் உமரை திருப்பி அனுப்பினார்கள். இது ஹிஜ்ரி 3. ஹிஜ்ரி 3க்கும் ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கும் இடப்பட்ட காலம் வெறுமணி 7 வருஷ கால பகுதிகள். இந்த 7 வருஷ கால பகுதிக்குள்ளால் ரசூலுல்லாஹிடம் இருந்து ரசூலுல்லாஹி விளக்கி இந்த சஹாபி அன்னரை இருந்து இந்த படித்த பாடங்களை பார்த்த ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில் எந்த இடத்தில் தன்னுடைய தலையை வைத்து சுஜூத் செய்து தொழுதிருக்கிறார்களோ, இந்த அனைத்து இடங்களிலையும் நாம் தானம் சுஜூத் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் அவர்கள் அந்த உடனே ஒவ்வொரு விடயத்தையும் நேரு செய்து சுஜித்திருக்கிறார்கள். வபாத்து வரும் வரைக்கும் நவியரேசன் அவர்களோட ஒரு ஒரு மரத்தின் கீழால் சுஜூத் செய்தார் என்பதற்காக வேண்டி அந்த மரத்துக்கு தேடி தண்ணீர் ஊற்றி அந்த மரத்தை சாக விடாமல் அதனை பாதுகாத்து அந்த இடத்தில் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தவர்களாக இருந்தார் என்பதை சகாபாக்கள் விவாதித்திருக்கிறார்கள். இந்த சின்ன சகாபியுடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தின் இஹ்லாஸுடைய பாடம் எந்த அளவுக்கு ஆணித்தரமாக மிக உறுதியாக பதிந்திருக்கிறது என்றிருந்தால், அதிபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு விருப்பமானது அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் கொடுக்கும் வரும் வரைக்கும் உங்களுக்கு நன்மையில் பரிபூர்ணமானதை அடைந்து கொள்ள முடியாது. இந்த ஆயத்தை அவர்கள் விளங்கியிருந்தார்கள் என்ற அளவுக்கு இருந்தால் அதிபர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிஷனாக வைத்திருந்தார்கள், வஃபாத்துக்கு முன்னால் 1000 அடிமைகளை உரிமைக்கு விட வேண்டும். ஆனால் இந்த மியத் இந்த சஹாபாக்களுக்கும் மரணிக்கும் வரும் வரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. அவர்களிடம் அடிமைகளை வாங்குவார், அந்த அடிமைகள் இந்த எஜமானி பற்றி விளங்க வைத்திருந்தார்கள். சிவனவர் ரவி அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அடிமைகள் அதிகமாக சொல்லக்கூடியவர்களாகவும் முதல் சப்பிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் சப்பல் சக்தியை பேரிதலாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பதை பார்த்தால் உடனடியாக அவர்களை அவருடைய விட்டு விடுவார்கள். நீ அடிமையாக இருப்பதற்கு தகுதியானவர் அல்ல, நீ ஒரு பொருளாக ஒரு ஃப்ரீ மேனாக வாழ வேண்டும் என்பதாக நீயத்து வைத்து அவரை உரிமை விட்டு விடுவார்கள். இதனால் அவர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு அடிமைகளும் தன்னுடைய எஜமான ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் உரிமை விடும் வரும் வரைக்கும் முதல் தப்பிலையும் முதலாவது தப்பீர்களையும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர்கள் வந்து அதனை காட்டவுடன் அவரை தகவல்கள் இவற்றி இல்லா அவர்களை உரிமை விட்டு விடுவார்கள். வந்து சொன்னார்கள், இவர்கள் அனைவர்களும் சேர்ந்து அவர்களை ஏமாற்றுகிறார்களே. சொன்னார்கள், யாராலும் ஒருவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்னை ஏமாற்றினால் அவருக்கு முன்னால் நான் ஏமாந்தவன் போது நடித்துக் கொள்வேன். அவர் எவ்வாறு நடக்கிறார் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல, என்னுடைய அமரில் இஹ்லாஸ் அல்லாஹ்வுடன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி தான் நான் பொறுப்படுத்துகிறேன் என்பதாக இந்த இஹ்லாஸுடைய யதார்த்தத்தை அந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்தினார். சோழர்களே, வரலாற்றில் இன்று வரும் வரைக்கும் தங்க எழுத்துக்களால் புரியப்பட வேண்டியதான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பினை 3 வருஷங்கள் காலத்தில் எதிரியாக இருந்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி 3 இஸ்லாத்தி என்று கொண்ட காலேஜு பருவடி 3 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6 கால பகுதிக்குள்ளால் அவர்களுக்கு பட்டம் கொடுத்தார்கள். சைஃபுல்லாஹின் மஸ்லூல் அல்லாஹ்வுடைய வால் என்பதாக அவர்களை பக்கம் எடுப்பதற்கும் ரோமர்களும் பாரசீகர்களும் இஸ்லாத்தை சேலஞ்ச் பண்ண கட்டத்தில் அந்த இஸ்லாமிய கிலாபத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய உயிரை கூட மதிக்காமல் இந்த கிலாபத்தை இந்த ஜிஹாதில் தன்னை ஏற்படுத்திக் கொண்ட தன்னை அர்ப்பணித்த இந்த காலத்தின் வழி சௌரியம் அவர்கள் நபியரைத்தாவுடைய வஃபாத்தில் நபியரைத்தாவுடன் இருந்த காலம் 3 வருஷம். மத்த 19 நபியரைத்தவர்களுக்கு எதிரியாக இருந்தார். இந்த 3 அவர்கள் படித்த பாடத்தை பாருங்கள். அபூபக்கர் சித்தீக்கின் அவர்களுடன் 2.5 5.5 வருஷங்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத்துக்கு வாரார்கள். கிலாபத்துடைய முதலாவது தினம் யர்மூக்கில் ரோமர்களுக்கு எதிராக 20,000 சஹாபாக்கள் 2,00,000 காபிர்களுடன் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் தயாராகும் கட்டத்தில் மொத்தருக்கு 10 என்பதாக சஹாபாக்கள் ரெடியாகிக் கொண்டிருக்கும் பொழுது உமர் பின் கத்தாப் அவர்கள் மக்காவிலிருந்து இராக்குக்கு லெட்டர் அனுப்பினார்கள். காலித் பின் வலீத், உங்களை நாங்க அந்த படைக்கு செங்கலாக இருந்த காலித் பின் வலீதை நாங்க டிஸ்மிஸ் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த அபூபைதா ரலியல்லாஹு அவர்கள் நாங்க அப்பாயிண்ட் பண்ணுகிறோம். அந்த லெட்டர் கிடைத்த நேரத்துல அபூபைதா ரலியல்லாஹு அவர்கள் யுத்தத்துக்கு போனார். காலித் பின் வலீத் அவர்களிடத்தில் இந்த மெசேஜை கொடுத்தார்கள், காலித் நீங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு நான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். கனவாக்கிரை போதே இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் விருப்பமாக இருந்தால் இந்த கட்டத்தை நான் இந்த சிச்சுவேஷனை இந்த இடத்தில் நானும் நீங்களும் எவ்வாறு டீல் பண்ணிருக்கிறோம், எங்கள் எமோஷன் எப்படி இருந்திருக்கும் என்பதை ஒரு நிமிடம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாம் யுத்தத்துக்காக தயார்படுத்திருந்த வாளை உடைத்துவிட்டு இந்த மனிதனுடன் நான் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக வீசிவிட்டு அந்த கட்டத்தில் நாங்கள் திரும்பி வந்திருப்போம். என்ன தெரியும், கர்மாங்கிலே சகோதரர்களே, நபியரே இஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்த பாடத்தை பாருங்கள். ஒரு பள்ளிக்கு செலவழித்த ஒரு மனிதர் அடுத்த நெக்ஸ்ட்
போன் டிரெக்ஷனில் அவருடைய பெயர் முன்வராவிட்டால் அந்தவருடைய எவ்வாறு அவர் ஆக்ட் பண்ணுகிறார் என்பதை, அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு மனிதர் ஒரு குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், அந்த குடும்பம் அவருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு முக்கியமான பட்சத்தில் ஏதோ தவறுதலான ஒரு இன்விடேஷன் மிஸ்ஸாக இருக்கவாக இருந்தால் அந்த மனிதர் எவ்வாறு நடப்பார் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தினத்தினோடு கர்மாங்கிரேஷ் அவர்கள் எங்கே இருந்தால் போய்விட்டது. அந்த ஒவ்வொரு அவர்களுக்கு சீக்கிரமான அவர்கள் தன்னுடைய மகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு விஷயத்தில் மிஸ்ஸத் தவறு இழைத்த பொழுது மிஸ்ஸத் அதாவது ரழியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு அவதூறு சொன்ன நேரத்தில் சத்தியம் பண்ணினார்கள், மிஸ்ஸத்துக்கு செலவழிக்க மாட்டேன், அல்லாஹ் அந்த பெரும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான், அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அதவு சொல்லிக் கொடுத்தான். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களே, உங்களை போன்ற நல்லவர்கள் இஹ்லாஸுக்கு ஒரு நாளும் இப்படியாப்பட்ட சில விஷயங்களை கொண்டு சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு மனிதன் செலவழிப்பதும் ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சும் நமது பார்வையும் நாம் எடுப்பதும் நடப்பதும் இது அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான் இருக்க வேண்டும். கனவான்களை சோதர்களே, இந்த டிஸ்பிட் பண்ண லெட்டர் நியூ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்த கட்டத்தில் அபு உபைதா ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபு உபைதா அவர்களே, நான் யாரு தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடன் 3 வருஷங்கள் அவர்கள் மாத்திரம் தான் வாழ்ந்திருக்கிறேன், 19 வருஷம் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிறேன், நீங்க மதீனா மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்க முஹாஜிர் எனக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோஸ்ட் இந்த உலகத்தில் பூமிக்கு மேலால் வளர்க்கு வாழக்கூடிய ஆகவும் நம்பிக்கை மிகுந்த அமானிதம் உள்ள மனிதன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சொன்னார்களோ அந்த மனிதர் தான் நீங்கள். எனவே இந்த இடத்தில் நான் அமீராக இருந்து நான் ஜென்ரலாக இருந்து இந்த படைக்கு நான் இருப்பதை விட உங்களுக்கு கீழிருந்து நான் யுத்தம் செய்வதை நான் பெருமையாகவும் மதிப்பாகவும் பார்க்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு கயாமத்தினால் வரக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாடம் சொன்னார்கள். அபு உபைதா ரழியல்லாஹு அவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய யுத்தத்தில் நான் செய்த ஒவ்வொரு முயற்சிகளும் என்னுடைய ஒவ்வொரு காயங்களும் ஒவ்வொரு வெட்டுகளும் ஒவ்வொரு இரத்தச் சூடிகளும் இது ரசூலுல்லாஹுக்காக வேண்டியோ இது அபூபக்கருக்கு சீக்குக்காக வேண்டியோ இது மறுபடியும் கத்தாவுக்காக வேண்டி இது கொட்டப்படவில்லை, இது சிந்தப்படவில்லை, இவைகள் அனைத்தும் வல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம். நான் அமீராக இருந்தாலும் மஹ்மூராக இருந்தாலும் நான் ஜிஹாது செய்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி, எனவே இதில் மாற்றம் ஏற்பட மாட்டாதே, இதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. சில பிறகு கனவான்களை சொல்வார்களே, இதற்கு பேர் இஸ்லாம், இதற்கு பேர் இஸ்லாம். சில பிறகு கனவான்களை சொல்வார்களே, இன்றைக்குடைய சோசியல் மீடியா நமது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக மாறிவிட்டது. நன்றாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுக்கு தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய மனைவிமாருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் செலவழிப்பது வாஜிப், ஆனாலும் இந்த வாஜிபான செலவழியும் இஹ்லாஸ் கலந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. நீங்க உங்களுடைய மனைவிக்கு கூடிய ஒரு கவலை உணவாக இருக்க முடியும். இந்த உணவுலையும் அல்லாஹ் என்ற இந்த நாமமும் இஹ்லாஸும் கலக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சதகாவாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடத்தை வைத்து சிந்திப்போம். நாமும் நமது இஹ்லாஸும் இங்கே இருக்கிறது, நமது அமல்களுக்கும் இஹ்லாஸுக்கும் இருக்கக்கூடிய கேப் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது. இந்த அமலை செய்துவிட்டு நானும் நீங்களும் இந்த அமல் நம்மை கபூரிலையும் அந்த மக்கள் மைதானத்திலையும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்த்தால் நாம் யாரை ஏமாற்றுகிறோம் என்பதை ஒரு நிமிடம் நானும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்பவர்களே, குர்ஆன் இன்னை பார்த்து பேசுவதை குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறது. இன்றைக்கு நானும் நீங்கள் ஒரு சூரத்துல் கஃபில் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல்அஜீ யுரீதுன வஜ்ஹா. நபி அலைஹி ஸலாம் அவர்களே, இஹ்லாஸ் உங்களில் வாழ வேண்டுமா, நீங்கள் ஒரு முக்லீசாக இருக்க வேண்டுமா? இந்த ஏழை சஹாபாக்கள் இரவு பகலாக அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழக்கூடிய இந்த சஹாபாக்களிடம் நீங்கள் உட்காருங்கள். காரணம், இவர்கள் முக்லீசுகள், உலகத்தில் இஹ்லாஸ் உள்ள மக்களுடன் பழகுவதும் அவருடன் சேர்ந்திருப்பதும் உட்கார்வதும் அவருடன் கலந்திருப்பதையும் இஸ்லாம் விவாதத்தாக பார்த்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த அமலுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. காரணம், இந்த அமல் கலக்கப்படாத ஒரு அமல், அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த விதமான அர்த்தமும் அற்றாது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இது சஹாபாக்களிடத்திலையும் நமக்கு முன்னால் வந்த உலமாக்களிடத்திலையும் சிறப்பு சாதனைகளிடத்திலும் அவர்கள் உலகத்தில் சாதித்த சாதனைகளுக்கு பின்னர் இருந்த முதலாவது இந்த அமலுக்கு நானும் நீங்கள் சொந்தக்காராகும். தயவு செய்து வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய எந்த அமலும் அது ஒரு ரூபாய் சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் இவைகள் நமது சோசியல் மீடியா நமக்கு சலஞ்ச் பண்ணக்கூடாது. இவைகளை கடக்கப்பட்டு நமது ஒவ்வொருவருடைய இஹ்லாஸும் நமது உள்ளத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. ஆனால் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, நம்மை பார்த்து குர்ஆன் பேசுகிறது, நீங்க பதக்கார காரில் குர்ஆன் இந்த அளவு பதகாக பேசுது, சதக்காக்கிற நீங்க பகிரங்கமாக மக்களுக்கு குளிப்பாருங்களாக இருந்தால் குர்ஆன் சொல்கிறது ஆனாலும் அந்த சதகாக்கள் மக்களுக்கும் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த ஒரு சீக்கிரத்தாக அந்த அமலை நீங்க மாற்ற முடியுமா இருந்தால் உள்ளக்கும் குர்ஆன் சொல்வதை குட் பயூ உங்களுக்கு நல்ல குர்ஆன் முதலாவது சொல்கிறது சதகாக்களை பகிரங்கமாக கொடுப்பது அதை மறைத்து அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மட்டும் சீக்கிரட்டாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனை மூத்து வந்தது இந்த ரூம் இருக்கிறதே, நான் வாழ்ந்த மகனை கூட இந்த ரூம் இருக்கிறதே, இது பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இந்த ரூமில் மாத்திரம் நான் 12,000 குர்ஆன்களை ஹஃப்ஸ் செய்திருக்கிறேன். ஒரு வாப்பா ஒரு மகன் இருந்தும் தன்னுடைய வாப்பா எந்த அளவுக்கு குர்ஆன் திலாவத் செய்திருக்கிறார் என்பதை கூட அவர்கள் காட்டுவதை அவர்கள் இஹ்லாஸில் ஒரு குறைவாக பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் இரவில் கண்ணீர் வடித்து அவர்கள் படுத்திருந்த தலவாணிகள் நனைந்திருக்கும், ஆனால் வபாத்து வரும் வரைக்கும் அவர்கள் இரவில் அழுதார்கள் என்பது அவருடைய மனைவிமார்களுக்கு தெரியாது. சில மக்களுக்கு பக்கத்திலிருந்து தொழிலிருக்கிறேன், குர்ஆனும் இமாமுடைய திலாவத்தும் அந்த மக்களை அழுகூட்டி அந்த மக்களுடைய கண்களால் கண்ணீர் சொட்டுகிறபடியும், ஆனால் பக்கத்தில் கூடியவர்களுக்கு இவர்கள் அழுகிறார்கள் என்ற இந்த அழுகை கூட அவர்களுக்கு தென்படாது. இந்த அளவுக்கு தனது அழுகையிலையும் இஹ்லாஸை அவர்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் இமாமுடைய பேர் எனக்கு மறந்துவிட்டது. தன்னுடைய ஹதீஸுடைய பாடத்தை நடத்தும் பொழுது சில கட்டங்களில் குர்ஆனுடைய ஆயத்துகள் வரும், ஹதீஸ்கள் வரும். இந்த ஹதீஸ்கள் தன்னை மிகைத்து அழும் பொழுது தன்னை மிகைத்து உள்ளத்தை உருக்கி கண்களால் கண்ணீர் வடியும். அந்த கண்ணீர் இந்த அல்லாஹ்வுடைய பயத்தால் வடியக்கூடிய கண்ணீர்கள் என்பதை மக்களுக்கு குழந்தைகளுக்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் விளக்க கூடாது என்பதற்காக வேண்டி தனக்கு ஒரு கோம் ஏற்பட்டதாக அவர்கள் கணைத்து அந்த கணைப்பின் காரணமாக தன்னுடைய கண்களால் கண்ணீர் வடிவது போன்று அவர்களுக்கு நடித்துக் கொள்வார்கள். இதனையும் இஹ்லாஸை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கவனத்தில் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நானும் நீங்களும் என்று எங்கு இருக்கிறோம், நமது இஹ்லாஸ்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இது முதலாவது சீக்ரெட் நம்பர் 2. கவனத்தில் இந்த மஜ்லிஸில் அதிகமானவர்கள் படித்தவர்கள், இன்றைக்கு இந்த உம்மத்தில் படிக்காதவர்கள் என்று சொல்லுபவர்கள் சரியான குறைவு. ஆனால் சஹாபாக்கள் உலகத்தில் சாதித்தார்கள், சஹாபாக்கள் அதிகமானவர்கள் யாருமே படித்தவர்கள் அல்ல. விண்ணப்பையும் ஜோதியார் அஹமத் அவர்கள் தன்னுடைய கிதாப் எழுதுகிறார்கள், அலாமுல் முஹ்ஸினில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் ஃபத்வாக்கள் கொடுத்த சஹாபாக்கள் 130 சஹாபாக்கள் மாத்திரம்தான், 130 சஹாபாக்கள் மாத்திரம்தான். இந்த 130 சஹாபாக்களில் கூடுதலான பத்வாக்கள் 7 சகாபாக்களால் மட்டும்தான் கூறப்படுகின்றது. மற்ற 123 சகாபாக்களுக்கும் 2, 3, 4, 5 பத்வாக்கள் மட்டும்தான் இருக்கும். சகாபாக்கள் அதிகமானவர்கள் படிப்பறிவற்றவர்கள். சஹாபாக்களில் சரியனைத்தனமாக ரமதானுடைய குறையை பற்றி அவர்களிடத்தில் பேசிய பொழுது சொன்னார்கள், ரமதானுடைய குறைக்கு 30 சஹாபாக்கள் கேட்டால் யார சொல்லலாம், 10 தெரியும், 30 தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் 3 சதக்கா சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதுக்கு பேர் 30. ஆனாலும் உலகத்தில் சாதித்தார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் என்றிருந்தால் இதுக்கு ஒரு மனிதன் படித்தவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் என்றிருந்தால் உலகத்தில் மனிதனாக வாழ தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சஹாபாஸ் உலகத்தில் நேரிட்டு காட்டினார்கள். கர்மான்களின் போதர்களே, சஹாபாஸ் உலகத்தில் மனிதனாக வாழ தெரிந்தவர்கள். இன்றைக்கு உலகத்தில் பல கோடிக்கணக்கான மக்களாக இருந்தாலும் இவர்கள் அதிகமானவர்கள் நம்முடைய கண்களுக்கு மனிதர்களாக செயல்பட்டாலும் அதனுடைய பண்பாட்டையும் குணத்தையும் பார்த்தால் அவர்கள் மனிதனாக வாழ தகுதியற்றவர்கள். இஸ்லாமிய கிராமத்தில் 8வது நூற்றாண்டில் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய கிங்டமாக இருந்த கட்டத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளின் அல்லாமா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாப் எழுதுகிறார்கள். நான் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய சகாபாக்களுக்கு பின்னால் வந்திருந்த காலத்தில் நமக்கு நாடுகளும் எல்லா விதமான செல்வாக்குகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மனிதனாக வாழ செய்யாத ஒரு கட்டத்தினால் தான் இந்த அனைத்தையும் விசாரித்து நாம் செய்த இந்த அனைத்து பிரச்சனைகளை விட்டு நாம் உலகத்தில் அவர் அதாவது நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பாதையில் நான் நடந்து சொல்கிறேன், ஒரு வயோதிபரை பார்த்தேன். அந்த வயோதிபருக்கு வயது 90 இருக்க வேண்டும். அவர் நாலு பக்கமும் திரும்பி ஒன்றை தேடுகிறார். இந்த பக்கம் வலது பக்கமாக தனக்கு முன்னால் தனது இடது பக்கமாக பின்பக்கமாக திரும்பி திரும்பி ஒன்றை அவர் தேடுகிறேன். தேடுவதை நான் உணர்ந்து அந்த வயோதிபரத்துக்கு முன்னால் நான் போய் அவருக்கு கதைத்தேன், வயோதிபர் அவர்களே, முதியவரே, உங்களை பார்த்தால் ஏதோ தேடுவது மாதிரி பார் இருக்குது, ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறீங்க, அது என்ன என்பதாக என்னிடத்தில் சொன்னால் அந்த தேடுறதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த வயோதிபர் ஜலாலுதீன் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் வாழ்வது இஸ்லாமிக் கிங்டம்ல ஒரு வளர்ச்சியான எல்லா விதமான பெசிலிட்டிஸும் உள்ள ஒரு நாட்டில் வாழ்கிறேன். இந்த நாட்டை பொறுத்தவரையில் நான் 80 காலமாக ஒரு விஷயத்தை தேடுகிறேன். இந்த பூமிக்கு மேலால் அழகான வாகனங்களை பார்க்கிறேன், அழகான பூமிகள், அழகான பாதைகளை பார்க்கிறேன், அழகான வீடுகளை பார்க்கிறேன், அழகான தோப்புகளை பார்க்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் 80 தேடுகிறேன், ஒரு மனிதனை எனக்கு இன்னும் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையே. சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடியவர்கள் அஸ்பா ஒரு ரிசால் மனிதர்கள் போன்றவர்கள், ஆனா மனிதனை நான் பார்க்கல. அவர்களே, ஒரு மனிதன் மனிதனாக நிர்ணயிக்கப்படுவதை தான் உடற்குள் உடுப்பை வைத்தல்ல, அவர் என்ன பிராண்ட் உடுக்கிறார், அவருடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது. கர்மாங்கிலே சுகர்களே, இதை வைத்து மனிதன் மனிதனாக நிர்ணயிக்கப்படுவான் என்றிருந்தால் இன்றைக்கு உலகம் உலகத்தில் பீஸ்ஃபுல் லேண்ட் ஆக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தோற்றத்தில் தலையுள்ள, கண்ணுள்ள, இரண்டு கைகள் உள்ள, கால்கள் உள்ள, சிந்திப்பதற்கு மூளை உள்ளம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தோற்றத்தில் மனிதனாக இருந்தாலும் அவர்கள் யதார்த்தத்தில் மனிதர்களாக இல்லை. ஒரு மனிதன் மனிதனாக பார்ப்பதே பை இஸ் குவாலிட்டி, அவருடைய அட்டிடியூட், அவருடைய பழக்க வழக்கங்கள். கர்மாங்கிலே சோழர்களை எங்கே போய்விட்டார். இன்றைக்கு ஒரு மனிதனை பார்த்து புன்மறுவது போல் கூட தன்னுடைய ஒரு மனிதனுடைய முகத்தில் ஸ்மைல் செய்யறதுக்கு கூட சக்தி இல்லாத இந்த மனிதர்கள் உலகத்தில் மனிதர்களாக இருக்க முடியுமா? கர்மாங்கிலே சோழர்களை, உலகத்தில் சாதித்த மக்கள் இலங்கை நாட்டில் இன்றைக்கு 10% முஸ்லிம்களாக வாழக்கூடிய இந்த 10 வீத முஸ்லிம்களை உருவாக்குவதற்கு இந்த நாட்டுக்கு மில்லியன் கணக்கு தாயிகள் வரல, மில்லியன் கணக்கு அரபுகள் வரல. இந்த 10 வீதத்தை உருவாக்குவதற்கும் இந்த நாட்டிற்கு வந்த அரபியருடைய எண்ணிக்கைகளை பார்த்தால் வெறுமனே 1000 இருக்கும். ஆனால் அந்த 1000 பேர்களுக்கும் உலகத்தில் மனிதனால் எவ்வாறு வாழ தெரியும் என்பது தெரிந்திருந்ததனால் உலகத்தின் குடி வாழ்ந்த இந்த நாட்டில் 10 வீத முஸ்லிம்களை உருவாக்குவதற்கு சக்தி பெற்றார்கள். இது இந்தியாவை உலகத்தில் அதாவது இந்துகள் முழு உலகத்தில் வாழ்ந்த இந்த நாட்டை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றியது போல அல்லாஹ்வின் காரணத்தினால் உலகத்தில் 3/2 அவர்கள் ஆட்சி செய்து அவருடைய அறிவும் பலத்தால் அல்ல, அவர்கள் இருந்த அகலாக்கால் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக காத்திருக்கிறது. எனவே இந்த நாட்டிலும் இந்த முஸ்லிம்களாக இருக்கிற ஒவ்வொருவராக இருந்தாலும் உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டுமா? நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் எல்லாத்துடைய உலகத்தில் வாழ வேண்டும். நமது பார்வையும், நமது கேள்வியும், நாம் போவதும், நமது நடத்தும் எல்லாத்தையும் இவ்வாறுதான் என்பதை அந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்கு ஒரு மனிதர் பெரும் படித்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு கர்மாந்திரவர்களே, இன்றைக்கு நமது நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக வீக்காக இருக்கிறது என்றிருந்தால் இஸ்லாமிய சட்டக்கலையை நாம் எடுத்தால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு படித்து கொடுத்த பாடத்தை எடுத்தார். இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டமாக சொல்லி தந்தது ஒரு மணி 20 வீதத்தை விடக்கூடியது. 80 வீதமும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான பகுதி. இன்றைக்கு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுகார்கள் என்பதை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் சில சில விஷயங்கள் எவ்வாறு நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் கூடக்கூடிய இந்த ஆர்வத்தை, ரசூலுல்லாஹி எப்படி மனிதனாக வாழ்ந்தார் என்ற இந்த அஹ்லாக்கை படிப்பதற்கு நானும் நீங்களும் செலவழித்திருப்போமாக இருந்தால் உலகத்தில் சிறந்த புரட்சிகளாக வாழ்ந்திருப்போம், சிறந்த புரட்சிகளாக வாழ்ந்திருப்போம். ஆனாலும் நாம் அஹ்காமாத்துகள் விஷயத்தில், இந்த சட்டத்தோடு விஷயத்தில் கொடுத்த அளவுக்கு இந்த பண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு நம்பர் கூடினாலும் இந்த நம்பருக்கான உலகத்தில் நம்மால் எந்த ஒன்றும் சாதிக்க முடியாத அளவுக்கு வீக்காகி போயிருக்கிறோம். எனவே ஒரு உலகம், ஒரு சமூகம், உலகத்தில் இதனால் படிக்க கூடாது என்பது அர்த்தமல்ல. படித்த மனிதனும் மனிதனாக வாழ வேண்டும் என்றிருந்தால் அவனிடத்திலும் பண்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை தான் காட்டி தந்திருக்கிறது. எனவே இந்த மனிதர்கள், நாம் முஸ்லிம்களா இந்த நாட்டிலே இருக்க முடியும், இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் சாதிக்க வேண்டும் என்றிருந்தால் அது ஒரே ஒரு விஷயத்தால் மாத்திரம் தான் சாதிக்க முடியும். உலகத்தில் நாம் முஸ்லீமாக வாழ பழக வேண்டும். எனக்கு உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கே மனிதனாக வாழ தெரியாது என்றிருந்தால் உலகத்தில் அந்நிய மதத்தவர்கள் எவ்வாறு மனிதனாக உலகத்தில் வாழ முடியும்? உலகத்தில் மனிதன் என்பவன் உலகத்தில் ரோல் மாடலை பார்த்துதான் உலகத்தில் ஒரு மனிதன் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதை உலகத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த 13 வருஷ கால பகுதியிலையும் நபி சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தியது பண்பாடுகளை தான். இத்தியோப்பியாவுக்கு 2 ஹிஜ்ரத், அந்த 2 ஹிஜ்ரத்துடைய கட்டத்திலும் அங்க போன சஹாபாக்கள் இஸ்லாம் என்ன என்பதை பற்றி கேட்ட பொழுது எந்த ஒரு சஹாபியும் இஸ்லாத்தை இபாதத்துகளை கொண்டு அறிமுகப்படுத்தவில்லை. எங்களுக்கு 5 நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வசதி உள்ளவர் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இல்லை, இஸ்லாம் என்ன என்பதா கேட்கிறதில் இஸ்லாம் சாந்தி மதம், இஸ்லாம் உலகத்திற்கு பீஸ் தந்தது, இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுக்கு உண்மையை படித்துக் கொடுக்கிறது, இஸ்லாம் என்பவர் முஸ்லிம் என்பவர் ஞானம் உள்ளோஜனத்துள்ள ஒத்தராக இருக்க வேண்டும், இஸ்லாம் என்பவர் தன்னுடைய குடும்பத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள், முஸ்லிம் என்பவர் தன்னுடைய அயலாருடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்கள். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷ கால பகுதி படித்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மதீனாவுடைய கால பகுதியில் சட்டங்களாக இந்த 39 அறிமுகப்படுத்தியது குறவு மனிதனாக வாழ பழக்கினால் தான் உலகத்தில் 3/2 படிக்க தெரியாத எழுத தெரியாத சமூகத்தினால் இந்த சாதனைகள் உலகத்தில் படைக்க முடிந்தது என்ற இந்த சீக்கிரத்தை மூலமாக நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார். எனவே இந்த நாட்டிலும் இந்த நிலைமைகளுக்கு எதிராக வேண்டும் என்றால், இந்த நாட்டிலும் நாம் சாதிக்க வேண்டும் என்று இருந்தால், இந்த நாட்டிலும் நாம் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தோட 80 வாழ வேண்டும் என்றிருந்தால் இந்த 2 பண்பாடுகளும் நம்பி வாழாத வரும் வரைக்கும் நமது முயற்சிகளால் இந்த சமூகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இதுதான் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே கிராமத்தில் இந்த யதார்த்தங்களை விளங்குவோம், வாழ்க்கையில் சோபா செய்வோம், அவர்கள் எல்லாத்துகளை பாதுகாப்போம். குரபானுடைய நிலைப்பாடுகள் முன்னால் வந்தது இந்த பகுதிகளாக இருந்தாலும் ஒரு ரூபாவாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் எல்லா கலக்கார வரும் வரைக்கும் நமது பண்பாடுகள் சீராக மாட்டாரே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரே. எனவே அல்லாஹ் அப்படியா பட்ட முக்லிசீன்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு ஆசிரியர் வாழ்வானாக, அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களை இஸ்லாத்தை கொண்டு பாரமாக்குவார்கள். இன்ன அமல்களையாக இருந்தாலும் அந்த அமல்கள் இஸ்லாம் மிகவும் ஆழமானதாக பண்புகளாக ஆக்கிடுவாயாக, நல்ல பண்பாடுகளை காயாமல், நல்ல அல்லாஹ்களை காயாமல், முஸ்லிம் என்பவர் இவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு படித்து காயாமல், அப்படியாப்பட்ட பண்பாடுகளுள்ள முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை மாற்றிடுவாயாக, நம்ம பெற்றோர்களை புரிந்து கொள்வாயாக, நம்ம பெற்றோரை பாவங்களை மன்னித்தறியாமல், ஆக்கியத்தான வாழ்க்கை கொடுத்தறியாமல், அபராதிகளாக இருந்த அவருடைய கபல்களை விசாலமாக ஆக்கியாமல், முஸ்லிம்கள் உரிமைகளை அல்லா அதவர்களுக்கு மீட்டிக் கொடுத்துருவாயாக, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக உலகத்தில் வாழவே தெரியாமல், பண்பாடுகளை சிறந்த பண்பாடுகளாக ஆக்கி தந்தல்வாயாக அந்த துவாமியோட மாசத்தில் ஏற்று கபூர் செய்து கொள்வாயாக.